அக்ரூரன் கண்ணனை சந்திக்க வரச்சே கண்ணன் நன்னா முகமன் கூறி வரவேற்றார், ஆற தழுவிக்கொண்டார், ராத்திரி முழுக்க பேசின்றிருந்தார். என்னென்ன இனிமையான சம்பவங்கள், ஆனால் நீரே ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீர். நான் மெனக்கெட்டு ஆழ்வார்த்தநகர்லேருந்து கும்பகோணத்துக்கு வந்திருக்கேனே, என்னை பார்க்கவே இல்லையே, திரும்பி பார்க்கவே இல்லையே, இப்படி நீர் இருக்கிறது கூடுமான்னு இப்ப நம்மாழ்வார் கேட்டுருக்கார். அப்படி என்னதான் ஆழ்வார் உள்ளத்துல பெசைஞ்சு விடுத்துனால் அவனை பத்தி சொல்லியிருக்கிற முதல் வார்த்தை ஆறாவமுதே, அமுதம் அவனை கூப்பிடுறார் அமுதேனுட்டு. ஆறாவமுதம், ஆறாத அமுதம்னால் கொல்ல கொல்ல எத்தனை அனுபவித்தாலும் போருங்கிற எண்ணமே வராது. மேல மேல இந்த அமுதத்தை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு நல்ல பால், கறந்த பால் கொடுக்கறாரு வச்சுக்கோங்க, எவ்வளவு சாப்பிடுவீள்? ஒரு பாத்திரம் கொடுத்தா சாப்பிடுவீள்? ஒரு அழகு சாப்பிடலாமா? மிஞ்சி போனா ரெண்டு ஆளுக்கு சாப்பிடலாமா? ஒரு ரெண்டு படி பாலை நன்னா காய்ச்சி கொண்டு வச்சு, சுவாமி நன்னா இருக்கு பால், எல்லாம் உமக்கு தான். அப்படின்னா நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு வழி சொல்றீரா, போறதுக்கு வழி சொல்றீரா? எந்த நல்லதா இருந்தா கூட அளவோட சாப்பிட்டா தான் சரியா இருக்கும். அளவில்லாம சாப்பிட்டா பகவான்கிறவர் ஒத்தர் மட்டும்தான், அளவே இல்லாமல் உண்டு கொண்டிருக்கலாம். இந்த சக்கர பொங்கலுக்கு அளவு இல்லை, இந்த பாலை எப்போதும் உண்ணலாம். ஆறாவ அமுதே, அப்ப ஆறாத அமுதம்னால் அமுதம்னு சொன்னவனு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உடனே வேணும். சில ஒசந்த பொருட்கள்லாம் உடனே வேணும்னு ஆசைப்படுவோம் இல்லையோ? ஆழ்வார் அதே போல பெருமாள்கிட்ட பிடிவாரம் பிடிக்கிறார். இதெல்லாம் நீ இப்ப பாடி சரணாகதி பண்ணி அதற்கு மெதுவா சரீரம் கீழே விழுந்து அதுக்கப்புறம் மோட்சம் கொடுத்து, இந்த கிரம பிராப்தி எல்லாம் நம்மால பொறுத்து இருக்க முடியாது. ஒரு வசந்த வஸ்து கிடைச்சதுனால் இலை போட்டுட்டா, கரியமுது சாதிச்சுட்டா, கூட்டு சாதிச்சாச்சு, அப்படியே வேண்டிய மத்தபடி பருப்பெல்லாம் சாதிச்சுட்டா, பிரசாதம் சாதிச்சா எடுத்து எல்லாருக்கும் இலை போட்டு எல்லாருக்கும் சாதித்து நெய் சேர்த்து பரிசேகனம் பண்ணாதானே சாப்பிட ஆரம்பிக்கணும். சில பேருக்கு அந்த சோற்றல் இருக்கிற ஆசை, கரியமுத போட்டுட்டு போன உடனே அது காலி, கூட்ட போட்டுட்டு போன உடனே அது காலி, ரெண்டு வடைய போட்டாள்னா பிரசாதம் வர்றதுக்குள்ள அது காலி, குழம்பே குத்துறதுக்குள்ள சாதமே காலி. இப்படின்னு இருந்தா அப்படி இருக்கலாமன்னால் பாழ்வார் சொல்றதே நான் பெருமாள்கிட்ட அப்படிதான் இருப்பேங்கிறார். இந்த சோற்றப்பட்டி அடி சொன்னதெல்லாம் சிரிப்பா இருக்கும் இல்லையோ? ஆனா ஆழ்வார் ஆசைப்படுறதே ஆறாவமுதே, என்னால மெதுவாலாம் பொறுமையோட எல்லாம் காத்துக்க முடியாது, இப்போதே வேணும். அப்படி ஏன் இப்போதே வேணும்னால் ரெண்டு அர்த்தம் சொல்றார். ஒன்று, அந்த பேருக்கே இருக்கிற அழகு அமுதன், ஆறாவமுதன் அப்படின்னா அந்த பேர் அவ்வளவு நன்னா இருக்கான். திருப்பாணாழ்வார்னு கேள்விப்பட்டிருப்பேன், அவரை தன் தோள்ல தூக்கின்னு வந்தவர் லோகசாரங்க மகாமுனிவரோ இல்லையோ, அதே பேர் தான் இவருக்கும். லோகசாரங்க முனிவர் வடதேசத்தில் இருந்தாராம், தெற்கு தேசத்திலேருந்து ஆறோ ரெண்டு பேர் அவரை சந்திக்கிறதுக்காக வடதேசத்துக்கு போயிருக்கா. உங்க ஊர்ல என்ன செய்தி, தெற்கு பக்கத்துல என்ன செய்தி, தமிழகத்தில் என்ன நடந்துருக்கு என்ன அந்த சுவாமி கேட்கிறார். இவர் அதுக்கு பதில் சொல்றார், எல்லாம் சேவிச்சுட்டு வந்தேன், கும்பகோணம் சேவிச்சேன், திருச்சேர சேவிச்சேன், நாச்சியார் கோவில் சேவிச்சேன், என்ன பெருமாள் கும்பகோணத்துல யார் இருக்கான்னு அவர் கேட்டிருக்கார். இவர் உடனே அவருக்கு பதில் சொல்றார், ஆறாவமுதன் இருக்கார், ஆறாமுத பெருமாள் இருக்கார்னார். சம்ஸ்கிருதத்துல இந்த பெருமாளுக்கு அபர்யாப்தாமிருதன் பேர், அமிர்தன் அபர்யாப்தாமிருதன், போருங்கிற அளவே இல்லை, போரும்னு சொல்ல வேண்டாத அனுபவிக்க கூடிய பெருமாள். இப்படி வச்சுங்களேன், அபர்யாப்த அமிர்த ஆறா அமுதம், அபர்யாப்தம்னா ஆறான்னு அர்த்தம், அமிர்தம்னா அமுதம்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு குடிச்சாலும் போரும்னு தோணாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசை வந்துட்டே இருக்கும். ஆறாவமுதம் எங்க பெருமாள் பேர் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. அபர்யாப்தாமிருதன் ஆறாவமுதன், ஆறாவமுதன் அபர்யாப்தாமிருதன், அந்த சம்ஸ்கிருத பேரையும் தமிழ் பேரையும் அந்த சுவாமி திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கிறார். அபர்யாப்தாமிருதன்னா நன்னா இருக்கா, ஆறாவமுதன்னா நன்னா இருக்கா, ஆறாவமுதன் சொன்னா நன்னா இருக்கா, அபர்யாப்தாமிருதன்னா நன்னா இருக்கா, திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தார். அவருக்கே தோணித்து இந்த சம்ஸ்கிருத பேர் நன்னா இல்ல, தமிழ் தான் நன்னா இருக்கு, ஆறாவது அமுதம்னு சொன்னா எவ்வளவு நன்னா இருக்கு. ஆகவே அந்த தமிழ் பேர் நடையாடுகிற தமிழகத்துக்கே குடிபெயர்ந்து போய் விடுவோம் அப்படின்னு வடதேசத்தை காலி பண்ணிண்டு கும்பகோணத்தோட குடுத்தனத்துக்கு வந்துட்டார்னு சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இனிமையான பேரோ இல்லையோ? அப்ப வஸ்துவும் இனிமை, அமுதமே இனிமை, அமுதம் இனிமையா இருக்கும். இப்ப கல்கண்டு இனிமையா இருக்கும், கல்கண்டுன்னு சொன்னா இனிமையா இருக்குமா உங்களுக்கு? நன்னா சொல்லி பாருங்களேன், கல்கண்டு கல் அப்படிலாம் ஒண்ணு இல்லையோ சுவாமி? சரி, கல்கண்டு எடுத்து வாயில போட்டுங்க, இப்ப நன்னா இருக்குன்ற இடம் இல்லையோ? அதே மாதிரி ஆறாவதனை சேவிச்சாத்தான் இனிமையா இருக்குமானால் ஆறாவமுதேன்னு சொன்னாலே இனிமையா இருக்குமா, வாயால கேட்டாலே நன்னா இருக்குமா. அதனாலதான் திரும்ப திரும்ப கூறுகிறார் ஆறாவமுதே என்று. சொல்லு மட்டும் அழகு இல்லே, பெருமாளே எத்தனை அழகு தெரியுமோ, அதத்தான் ஆறாமுதன் அழகன் எவ்வளவு அழகு. ராமன் மறுநாள் பொழுது விடிந்தா பட்டாபிஷேகம், அந்த கதை உதாரணமா சொல்றேன், அதை கேட்டுனுட்டு அது எத்தனை அழகுங்கிறத பார்ப்போம். பெருமாள் சயனத்தோலுக்கிறதுக்கோலுக்கிறோ இல்லையோ, கும்பகோணத்தில் அப்படித்தானே சயனிச்சுட்டு இருக்கார். இதே போல ஸ்ரீரங்கத்தில் சயனிச்சுட்டு இருக்காரோ இல்லையோ ரங்கநாத பெருமாள். இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் பழைய காலத்தில் அயோத்தி பட்டணத்தில் தான் இருந்தார், ராமனாலே ஆராதிக்கப்பட்டு வந்தார். அதுக்கப்புறம் ராமன் தான் விபீஷணனுக்கு பரிசா கொடுத்துட்டார். அவர் அதை லங்கையை நோக்கி எழுந்துள்ள பண்ணிட்டு போச்சு, நடுவில் இருக்கிற இரண்டு ஆற்றுக்கு நடுவிலே ஸ்ரீரங்கத்தில் குடிகொண்டு விட்டார். இதுதான் அந்த பெருமாளை பத்தின சரித்திரம். அப்ப அயோத்தியில அந்த பெருமாள் உள்ள இருக்கார். மறுநாள் பொழுது விடுந்தா பட்டாபிஷேகம். வசிஷ்டாச்சாரியர் ராமனிடத்துல சொல்றார், உள்ள போய் போய் நன்னா பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, பட்டாபிஷேகம் எல்லாம் நன்னா நடக்கணும்னு கேட்டுக்கோ. ராமன் உள்ள போய் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார், பட்டாபிஷேகம் நின்னு போயிடணுமே, இதுதான் அவர் பிரார்த்தனை. ஏன் நன்னா இருக்குன்னு வேண்டிக்கோனார் என்னால், ராமன் நினைக்கிறது இந்த மந்தரா கூனி இனிமே மொட்டை மாடியில ஏறவே இல்லையே, அவ இன்னும் பட்டாபிஷேகத்து ஏற்பாடை பார்க்கவே இல்லையே, அவளுக்கு கோபமும் பொறாமையும் வரவே இல்லையே, அவ போய் கை கை இன்னும் குழப்பவே இல்லையே, இதெல்லாம் பண்ணாதானே நான் காட்டுக்கு போக முடியும். இவர் காட்டுக்கு போலன்னா ராவணனை கொல்ல முடியாது இல்லையோ, என்ன ஆயிடும், ராமாயண கதை ரெண்டாம் நாளே முடிஞ்சுபடும். கூனி மட்டும் மேல் மாடிக்கு ஏறாது இருந்திருந்தாள்னால் ஏது கதை அப்புறம், அவ ஏறி கை கைய போய் குழப்பவே தானே இவ்வளவு பெரிய கதை கிடைச்சது. ராமன் பார்த்தார், இந்த பெருமாள் பாட்டுக்கு பட்டாபிஷேகத்தை நன்னா வேற நடத்தி வச்சுட்டார், நம்ம அப்புறம் வந்த காரியமே நடக்காது. அதனால சீதைய கூட்டுக்கிறாராம், சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. விசாலாட்சின்னு சீதைக்கு பெரிய கண்கள், அவளை கையப்பிடிச்சு சீதே வா உள்ள போய் நம்ம பெரிய பெருமாள் சேனிச்சிருக்கார், அவரை சேவிச்சுட்டு வருவோம் பிரார்த்திச்சுன்னு வருவோம்னு கூட கூட்டின்னு போறான். இப்ப கேள்வி என்னன்னா, ராமனுக்கு தனியா போ தெரியாதா, சீதை துணையா தான். ஒருவேளை ராமனுக்கு பயமா இருக்கு சீதை துணைக்கு போவளோ, சீதைக்கு பயம்னா ராமன் துணைக்கு போனார்னா புரியுறது, ராமனுக்கு பயமா சீதைக்காக துணைக்கு போனார்னா. இப்ப எதற்கு கூட கூட்டின்னு போயிருக்காருனால், பெருமாள் மிக அழகு, அரங்கநாதனோ அழகோ அழகு, அந்த அச்சோ ஒருவர் அழகியவனை சேவிக்கிறதுக்காக இப்ப பெருமாள் உள்ள போறார். நீங்க ஒருவேளை தாமர பர்ணியில கழுத்தளவு ஜலம் ஓடுறதுன்னு வச்சுங்க, இப்ப அந்த உதாரணம் தான் சொல்லியே பிரயோஜனம் இல்லை, ஏன்னா காவேரியா இருந்தா காலளவே ஓட மாட்டேங்கிறது, மற்ற ஊரா இருந்தா இடுப்பளவுக்கு மேல முட்டி அளவுக்கு மேல எங்கேயுமே இருக்கிறது இல்ல, ஜலம் இருக்கிறதே ஆச்சரியமா இருக்கு. ஜலம் இல்லாதோடது இல்ல, தண்ணீருக்கு கீழே இருக்கிற மணலையும் சேர்த்து காணும். முதல்ல காணுங்கிறது ஜலத்தை காணும், அடுத்தது இப்ப உள்ள இருக்கிற மணலை காணும். பேருக்கு தாமிரபரணி காவேரி வைகை எல்லாம் இருக்கு, பேருன்னு எத்தனை நாள் இருக்குமோ தெரியாது, நான் அது வரைக்குமா நின்று இருக்கோ இல்லையோ. அப்ப உள்ள இறங்குறச்சு ஒருவேளை ரொம்ப ஆழமா இருந்துருத்துனால், அப்ப ஊர்க்காரா கையப்பிடிச்சிருந்தானே இறங்குவோம், நமக்கு பயமா இருக்குமே, ஏன்னா எங்க குதிரைப்பள்ளம் இருக்கு எங்க ஆன மட்டம் இருக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப காய வைக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிறா கைய பிடிச்சுப்போமோ இல்லையோ. இப்ப பெருமாளே பெரிய நதி, பகவான் சயனிச்சிருக்கிறவரே நதி, ஆறாமுதன் கும்பகோணத்துல சயனிச்சிருக்காரே, அவர் ஒரு ஆழமான கடல் போன்ற ஆழமுடைய நதி. அவரை சேவிக்கிறதுக்கு தான் இப்ப ராமன் இறங்க போறார். தனியா இறங்கினா எவ்வளவு பள்ளம்னு தெரியாது, அதனால சீதைய கூட கூட்டிக்கிறாராம். சீதையை நீ கூட வா, ரெண்டு பேரும் சேர்ந்து இறங்குவோம், எதானுன்னா பிடிச்சின்னு வெளியில வரவான்னு முடியணுமோ இல்லையோ. அப்பன்னா ஆறாமுதன் எத்தனை அழகனா இருந்திருப்பார். எப்ப ராமன் பெருமாளை சேவிக்க போறச்சே ஆழமா இருக்கேன்னு உள்ள போனாரோ, அதே போலத்தான் நம்மாழ்வார் சாதிக்கிறார் ஆறாவமுதே. அப்ப அழகுங்கிறதுக்கு சொல்லலாம், அல்லது சொல்லில் இருக்கிற இனிமைங்கிறதுக்காக சொல்லலாம். வடக்குக்கும் தெற்குக்கும் பார்த்தா இந்த தெற்க தமிழ்ல இருக்கிறதான் ஆறாவமுதன் அவ்வளவு நன்னா இருக்கு. ஆறாத அமுதன் எத்தனை கொடுத்தாலும் போரும்னு சொல்ல மாட்டாமல் அனுபவிக்க வைக்கிற அமுதன். அடியேன் உடலன் நின்பால் அன்பாயே, அடியேன் தேவரிடத்தே சாஸ்திரமெல்லாம் கேட்டெல்லாம் அடிமைத்தனம் தெரிஞ்சுக்கல, பகவான் ஆண்டான் நாம் அடிமைதானே, இப்படின்னு எங்கேருந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நிமிஷம் யோசிப்பாங்களே, நம்ம எல்லாம் அடியேன்னு எப்ப சொல்ல கத்துண்டோம், முதல் தரம் எப்ப ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சொல்லிருப்போம், முதல் தரம் எப்ப அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிருப்போம், எப்ப ஒரு ஆச்சாரியன கீழே விழுந்து முதல்ல தண்டம் சமர்ப்பிச்சிருப்போம். உங்களுக்கு இப்ப இன்னைக்கு வீட்டு பாடம் அதுதான், ராத்திரி எல்லாம் முழிச்சுண்டு கருட சேவை சேவைக்கு போறோம் இல்லையோ, மெதுவா யோசிப்பாருங்க, எப்ப நான் முத முதல்ல அடியேன்னு சொன்னேன், எப்ப ராமானுஜதாசன் சொன்னேன், எப்ப ஆச்சாரியிடத்துல ஒரு பிரதிபத்தி வந்தது, அவர்கிட்ட போய் சம்பந்தம் ஏற்படுத்திக்கணும்னு எப்ப ஆசை வந்தது, யோசிச்சு பார்த்தீங்களா சட்டு ஞாபகம் வராது, அப்படியே யோசின்னு போயிட்டே இருப்போம். நம்முடைய பழைய வீரதீர பிரதாபங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துடும், நாம எப்படி எல்லாம் இருந்தோம். அவ வீட்லயே புகைப்படம் மாட்டி வச்சிருப்பீள் பாருங்க, நம்முடைய பழைய புகைப்படம் இருக்கும், பாத்தீங்கன்னா அப்ப இப்பெல்லாம் திருமணம் ஆட்டு நன்னா எல்லாரும் ஜம்முன்னு வந்திருப்பாளோ இல்லையோ, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாம இது எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கு, இப்படி எல்லாமா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் நமக்கே தோணி போடும். அந்த எண்ணம் எல்லாம் மாறி இப்ப நாம வந்துட்டோமோ இல்லையோ, எதனால வந்திருக்கோம், யாரோ ஒருத்தர் கோவிலுக்கு கூண்டு போயிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு உபன்யாசத்துக்கு போயிருக்கலாம், இல்ல வாழ்க்கையில ஒரு அடிபட்டு இருக்கலாம், அதனால கூட சரி நான் திருந்தி வந்திருக்கலாம், எதுனாலயான வந்திருப்போமோ இல்லையோ. ஆழ்வார் பெருமாள்கிட்ட சொல்றார், நான் அடியேன்னு எதனால தெரிஞ்சுட்டேன்னு தெரியுமா, உன் அழகனாலேயே தெரிஞ்சுட்டேன், உன் அழகை காட்டி அழகை காட்டியே என்னை அடிமைப்படுத்தி விட்டாய், சாஸ்திரம் படிச்சு நான் அடியேன்னு தெரிஞ்சுக்கல, ஆறாவமுதே அடியேன் உடலம், உன்னுடைய அழக சேவித்தேன், அடியேன் அடியேங்கிறத தெரிஞ்சுட்டேன், அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நாம் அடியவன் என் உடல் உருகுகிறதே, உடல் உருகட்டும், உடல் நமக்கெல்லாம் எதுக்காக உருகும், ஒரு நாலு நாள் சாப்பாடு இல்லேன்னா மெதுவா உருக ஆரம்பிச்சுடும், யாரானு வேண்டி வாழ பார்க்கலேன்னா உருக ஆரம்பிச்சுடும். ஆழ்வார் சொல்றார், ஒன்ன பார்க்கலேன்னா உருகிறது, ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, உன் பேர்ல அதீத அன்பு, அந்த பக்தியினாலதான் உடலும் உள்ளமும் உருகிறது, நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. பெருமாள் நம்மள நன்னா உருக்குறார், அழகு உருக்குகிறது. ஒத்தரா கேளப்பறாளோ இல்லையோ, புடவர் வாசல நின்னோம்னா ஆரத்தி ஆகும், பெருமாள் வருவார், கருடன் 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 ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கார், நின்றுட்டே இருக்கும் சேவிச்சுட்டு இருக்கும், பார்த்தா ஒரே மாதிரி அலங்காரமாட்டம் இருக்கும், ஒரே கருடனாட்டம் இருக்கும், பெருமாள் முகத்தை பார்த்தாலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அப்பப்ப அப்பப்ப ஒரு வெளியில வரைச்சே, கொற்றப்புள்ளொன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால், வெற்றி போர் எந்திரர்க்கும் இந்திரனே ஒக்குமால் என்கின்றாளால், பெற்றக்கால் அவனாகம் பெண் பிறந்தோ முய்யோமோ என்கின்றாளால், கற்ற நூல் மறையாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ என்று திருமங்கியாழ்வாருடைய போஷம். அப்ப கொற்றப்புள் இந்த குருட சேவை இருக்கே, கொற்றப்புள்னா வெற்றி பெற்று தரக்கூடிய பொல், அதை பத்தி தான் செந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதனை பத்தி ஏழாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி நம்மாழ்வார் படைச்சு, ஆழியேந்தி தாமரைக்கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்றவாற்றை காணீர், ஆழ்வாருடைய நெஞ்சுக்குள்ளேயே பெருமாள் ஏசல் கண்டருளுகிறார், ஏசல்னா வேகமா கிரோடோசம் இப்படி போயிட்டு வரும், இந்த பக்கத்துல இந்த பக்கம் ஓடுவார், இந்த பக்கத்துல இந்த பக்கம் ஓடுவார், ஸ்ரீரங்கத்துல கோண வையாளி சேவிச்சிருக்கல, குதிரவாகனத்துல பெருமாள் இருப்பார், சக்கர சுத்தாட்டம் சுத்துவார், இப்படி ஒரு சுத்து ஊத்துறார் நீளமா போவார், இப்படி சுத்து ஊத்துவார் நேரமா போவார், எப்படித்தான் அவர் போறாரோ பம்பரமாட்ட சுத்துறாரேன்னு தோணும். அத போல பெருமாள் ஆழ்வாருடைய உள்ளத்தில் ஏசல் கண்டருளுகிறார், ஏசல்னா இப்படி அப்படி வேகமா போறார், அந்த கருடோத்சவமா வெளியில வராரோ இல்லையோ. அப்ப நிஜமாவே இந்த பத்து ஒன்பது பெருமாள் கருடனை சேவிக்கிற வரைக்கும், ஹம்சவாகனத்தில் ஆழ்வார சேவிச்சு தந்தக்குரிசில முதல்கவி ஆழ்வார் சேவிக்கிற வரைக்கும் அவ்வளவா நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா நமக்கு ஞாபகம் வரும். இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்களோ இல்லையோ, எல்லாரும் குடும்பத்தாரோட தான் வந்திருப்பீங்களா சொல்ல முடியாது, மனைவி மட்டும் வந்தவா இருக்கலாம், கணவன் மட்டும் வந்தவா இருக்கலாம், அப்பா அம்மா கூட கூட்டின்னு வந்திருக்கிறவா இருக்கலாம், யாராரோ தனியா வந்திருப்பீங்களோ இல்லையோ, அப்போ குடும்பத்துல ஏதேதோ வேலையெல்லாம் பாக்கி கூட இருக்குமோ இல்லையோ. இங்க வந்து இந்த பத்து பெருமாள் வெளியில வர்றத சேவிக்கிற வரைக்கும் நம்ம குடும்ப நினைவெல்லாம் வருமோ, இப்ப உட்காந்து இருக்கிறச்சே கூட ஓரளவு வரலாம், அந்த கருடோத்சவம் முன்னாடி போய் நின்றுட்டோம்னால் அந்த வேகம் அது போய் எல்லாம் முடிஞ்சிட்டு அதே கொஞ்சம் பெருமாள் பிரதட்சணாகி பாதி தூரம் வந்துட்டாருன்னு வச்சுங்க, உடனே பழைய ஆபத்தெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும், இதை விட்டுட்டு வந்தமே என்னாச்சோ, அதை விட்டுட்டு வந்தமே என்னாச்சோ, இந்த பாத்திரத்தை பரண்ல ஏத்திட்டு வந்தேனோ ஏத்தாம வந்துட்டேனோ என்னாச்சோ எல்லாம் தோண ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. அப்ப நம்ம மறந்தாப்புல இருக்கு, ஆனா கிடுகிடுன்னு திரும்ப வந்து பிடிச்சு நடத்தோ இல்லையோ. அது ஆழ்வார் சொல்றார், நின்பால் அன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ன, நம்ம விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்லாத அளவுக்கு பெருமாள் உருக்கி விடுறாராம், நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, மால்னா வியாமோகம் அர்த்தம், நெடுமால்னால் அதீத வியாமோகம் கொண்டவன், நம்ம பத்தி நன்னா ஞாபகம் வச்சிருப்பார், நமக்கு அவரிடத்தில் ஆசையா அல்லது அவருக்கு நம்மிடத்தில் ஆசையான்னு பார்த்தால், நாம் அவரிடத்துல வச்சிருக்கிற காதல் ஒரு மடங்குனால் பகவான் நம்ம பேர்ல வச்சிருக்க காதல் ஒன்பது மடங்கு, அதனாலதான் மால்னு சொன்னவர் நெடுமால்னு சொல்றார், நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. இந்த பெருமாளுக்கு அத்தனை பைத்தியம் ஆழ்வார்களிடத்துல உண்டுங்கிறத நம்மாழ்வாருடைய முன் ஆழ்வார் திருமழிசி ஆழ்வார் இடத்தில் இதே பெருமாள் பண்ணி காட்டினார். இப்ப நான் சொல்ல போற கதை நம்மாழ்வாருக்கு முன் ஆழ்வார் நாலாவது ஆழ்வார் திருமழிசி ஆழ்வார், அந்த ஆழ்வார் கும்பகோணம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக போறார், அவர் வீதிய பிரதட்சணமா வர்றார், இந்த ஆழ்வார் வடக்கு பக்கம் போனார்னா பெருமாள் வடக்கு பார்த்து திரும்பி விடுறாராம், அவர் கிழக்கு பக்கம் போனா கிழக்கு பார்த்து திரும்பி விடுறார், தெற்கு பக்கம் போனா தெற்கு பார்த்து திரும்பறார், நின்ன நின்ன பக்கம் நோக்கி நெடுமாள் என்று சுத்தி சுத்தி போகும்போது சுத்தி சுத்தி பாக்கிறார், அர்ச்சகாளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஒரு பக்தனுக்காக இப்படியுமா பெருமாள் சுத்தி சுத்தி பார்ப்பார், அவ்வளவு ஆசைபல் இருக்கே. கடைசியில திருமழிசி ஆழ்வார் கோவிலுக்குள்ள வந்தார், நேர சன்னதி முன்னாடி வந்து நிற்கிறார், பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார், என்னத்துக்காக நீர் இன்னும் படுத்துருக்கீர், நான் வந்த உடனே நீர் எழுந்திருக்க வேண்டாமோ, வந்து என்ன பூர்ண கும்பம் கொடுத்து கூப்பிட வேண்டாமோ. ஆறு பெருமாள் இவரை எழுந்து வந்து கூப்பிடணுமா, அத்தனை பக்தி அவருக்கு. இப்போ நீரே இன்னும் எழுந்து வர மாட்டேங்கிற இப்போ, கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசி வாழி கேசனேன்னு போச்சோம். நடந்த கால் கொள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரச்சூரம். கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசி வாழி கேசனே, ஏன் நகராத படுத்துருக்கேப்போ, இப்படி அப்படி திரும்ப மாட்டாயா, கிடந்த நாள் கிடந்தாய், எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம் பசைய. பக்கத்துல திவ்யதேசம், கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில்மேவி மகிழ்ந்தது காண், அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ அன்னேலி படிதான் நீண்டு தாவிய வசவோ. பகவன் உனக்கு என்ன ஆயாசம்னு தெரியலையே, ஏன் நகராத உருளாத படுத்துருக்கே, எழுந்திருந்து பேசக்கூடாதா. ஒருவேளை ராமனா நடையா நடந்தது கால் வலிச்சு போச்சா, வராக பெருமானா உலகத்தையே தூக்கினது தோள்பட்ட வலி கண்டு போச்சா, கோவர்தன மலைய கண்ணனா தூக்கினது அதனால வலி கண்டு விட்டதா, என்ன வலின்னு தெரியலையே. நடந்த கால் கொள் நொந்தவோ அதனால சேனிச்சிருக்கிறோ, எழுந்துரு, நான் திருமழிசி ஆழ்வார் வந்திருக்கேன், இனிமே நீ படுத்துருக்கிறது அழகா இல்ல, எழுந்திருந்து பேசு. பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்மள ஒருத்தர் எழுந்திருக்கு சொல்றாரே, சரி எழுந்துருவோம், இத்தனை தூரம் ஆசையா ஒருத்தர் சொல்லச்சே எழுந்து பார்ப்போம். ஒரு பாதி தூரம் எழுந்திருந்தார். ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் சொன்னேங்கிறதுக்காக எழுந்துட்டேன், நான் ஒண்ணுமே இல்லையே, வெறும் அல்பன்னா இந்த சின்னம் ஏதோ சொல்லி பார்த்தேன். இப்ப நாம கூட பெருமாள்கிட்ட, நீர் அப்படியே ஒரு பெரிய நரசிங்க பெருமாளா சேவிச்சா எப்படி இருக்கும்னு, அப்படியே சிங்கம் பிளிற மாதிரி சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி முன்னாடி இவ்வளவு பெருசு நரசிங்கனுக்கு வந்தார், என்ன ஆகும் சாமி, ஏதோ கேட்டு வச்சு அதுக்குன்னு இப்படி எல்லாம் வருவாரு நான் நம்பவே இல்லை. இப்போ நம்ம நிறைய விஷயம் கேட்போம், இப்படி பார்த்தா தேவையில்லையே அப்படி பார்த்தா தேவை, நிஜமாவே வந்துட்டாரு பக்ஷிராஜன் அது இருக்கார் சாமி, தேவரீர் பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டு பறந்தா எப்படி இருக்கும்னால், இப்ப ஒரு உட்கார் திச்சுன்னு பறந்தீங்க வந்துட்டாருனா பயந்தே போடும், நம்ம ஏதோ கேப்பமே தவிர நடத்திடுவாளா. ஆனா அத போல திருமணிச்சி ஆழ்வாரும் பண்ணிட்டார் பெருமாள், அவர் கேட்டதுக்காக எழுந்திருந்தார். ஆழ்வார் உடனே எழுந்திருக்க வேண்டாம் எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே இரு, அப்படியே படுத்துக்கோனார். பெருமான் திரும்ப கேட்கிறார், என்னை இப்ப எழுந்திருக்க சொல்றீரா, படுத்துக்க சொல்றீரா, பாதியா இருக்க சொல்றீரா, அப்படியே இருந்தா இன்னைக்கும் பாதியாவே படுத்துட்டு இருக்காரு அவர். இப்ப நீங்க திருக்குடந்த ஆறாவது சேவிக்கு போனா அவர் அப்படியே படுத்துட்டு இருக்க மாட்டார், உக்காண்டு இருக்க மாட்டார், படுத்துருக்காத உட்காண்டிருக்காத ஒரு நடு சயனம், உத்தான சயனம், அர்த்த சயனம், உத்தியோக சயனம், பல சயனங்கள் சொல்றமோ இல்லையோ அத போல இது பாதியான சயனம். ரெண்டு மணி நேரம் உபன்யாசம் நடக்கிறதுன்னு வச்சுங்க, உட்காண்டு இருக்கிறச்சே நம்ம நத்தம் பெருமாள் விஜயாசன பெருமாள் மாதிரி நன்னா இப்படி உட்காந்து கேட்க ஆரம்பிப்பா. கொஞ்ச நாள் ஆச்சுன்னு அந்த தூண்கிட்ட உட்காண்டு இருக்கவள்லாம் அர்த்த சயனம் ஆயிடுவா, இப்படி பாதியா படுத்துப்பா. இன்னும் கொஞ்ச நாள் சொல்லிண்டே இருந்தேன், 11:55 பத்து நிமிஷத்துல முடிச்சா தப்பிச்சுக்கலாம் போ, இன்னும் தள்ளித்துன்னு வச்சுங்க அனந்த சயனம் ஆயிடுவா, அர்த்த சயனமா இருந்து படுத்துட்டே விட வேண்டிதான். அப்படியே திரும்பி திரும்பி பார்த்தோம்னா அங்கங்க எல்லாரும் படுத்துருப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு உபன்யாசகர் மட்டும் முடிச்சுட்டு இருக்க வேண்டிதான், அந்த மாதிரி நிலைமையா போடும். பெருமாள் அப்படிதான் இப்ப பாதியா சயனிச்சு எழுந்துட்டு இருந்தார், இன்னி வரைக்கும் அப்படியே இருக்கார். இப்ப நம்மாழ்வார் சொல்றது, ஒரு திருமழிசி ஆழ்வார் இடத்தே அவர் வந்து நின்னாருங்கிறதுக்காக எழுந்திருந்தியாமே, பாதி சயன திருக்கோலத்துல சேவை சாட்சியாமே, என்ன வியாமோகம் என்ன ஆசை உனக்கு, இப்போ அதைத்தான் நெடுமாலேன்னு சொல்லுகிறார். அப்ப நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை. ரொம்ப ஓஹோன்னு ஜலம் சுழிச்சு ஓடுறதான் காவேரியிலே, ஓடின நாள்ல பாடியிருக்கார் போல் இருக்கவர். இப்ப எல்லாம் போய் பார்த்தோம்னா எங்கேயும் எதுலயும் ஒண்ணும் இல்லேன்னு வச்சுங்கப்போ, அவர் அன்னைக்கு ஓடி இருக்கு போல் இருக்கு. அதனாலதான் செழுநீர் திருக்குடந்தை ரொம்ப ஓஹோன்னு காவேரி. கும்பகோணம்னால் கும்பம்ங்கிறது குடம், அந்த குடத்தினுடைய மூக்கு காவிரி கரை, காவிரி நதிக்காகவே அந்த திவ்யதேசத்துல காவேரி தீர ரசிகனாவே பெருமாள் சேனிச்சிருக்கார். அப்ப நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீராறு சென்னல் கவரி வீசும், அந்த காவேரியினுடைய வளப்பத்தாலே அவ்வளவு உயரத்துக்கு நெல்லு கதிர் வீசியிருக்கான், அந்த நெல்லு கதிர்களுக்கு நடுவுல பெருமாள் சேனிச்சிருக்காராம், அது அப்படி காத்துல ஆடுறதான். அது எப்படி இருக்குன்னா பெருமாளுக்கு விசிறி வீசுறாப்புல இருக்கான். சீராறு சென்னல் கவரி வீசும், கவரினா விசிறி வீசுவோம் சாமரம் போடுவோம் இல்லையோ, அத போல நெல் இப்படி இப்படி ஆடுறது, அது பெருமாளுக்கு கவரி வீசுறாப்புல இருக்கு. இங்க யானோ மனுஷன் கவரி வீசினான்னா புரியறது, இப்போ நம்ம கிட்ட சாமரம் கொடுக்கலாம், நம்ம கிட்ட விசிறி கொடுத்தலாம், விசிறிட்டு வருவோம், அதுக்குன்னு ஊர்ல இருக்கிற பறவை எல்லாமா விசிறும், இல்ல ஊர்ல இருக்கிற பயிர்லாம் விசிறுமானால் செய்யும், பகவானுடைய திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பறவைகளும் கைங்கரம் பண்ணும், மிருகங்களும் கைங்கரம் பண்ணும், ஜடப்பொருள்களும் கைங்கரம் பண்ணும். எங்கே கண்டோம்? அகால பலினோ விருட்சாகனு ராமாயண ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். ராமன் காட்டுக்கு புறப்படுகிறார். அப்ப காலம் நல்ல காலம், நன்னாவே எல்லாரும் மரத்துக்கு ஜலம் கொட்டி வச்சிருக்கா. ஆனால் எல்லா மரங்களும் ராம வியசன கரிசித்தாக சபுஷ்பாங்குர கோரக்காக விஷயேதே மகாராஜ ராம வியசன கரிசித்தாக சபுஷ்பாங்குர கோரக்காக மரமத்தனையும் பட்டு போச்சு, செடி அத்தனையும் பட்டு போச்சு. ஏன்? ராம வியசன கரிசித்தாக, ராமனை விட்டு பிரிந்த செடி கூட கூட வாழல, எல்லாம் படுத்து. அதே ராமன் திரும்பி வரார் பாருங்க. அப்ப ஒண்ணு பூத்துக்குலுங்கிற காலமே இல்ல. பரத்வாஜ மகர்ஷியனுடைய ஆசிரமத்துக்கு ராமன் செல்கிறார். அங்கிருந்தவர் புறப்பட்டு அயோத்தி வர்ற வரைக்கும் எங்க பார்த்தாலும் பூத்து குலுங்கித்தான், எங்கெல்லாம் பழுத்து தொங்கறதான், எங்கெல்லாம் காய்ச்சிருக்கான். ஊர் மக்களுக்கே புரியலையா, இப்போ எப்படி இது ஒண்ணு காய்ச்சி தொங்க வேண்டிய நாளே இல்லையே, பழுக்க வேண்டிய நாள் இல்லையனால். அகால பலினோ விருட்சாக, காலம் இல்லாட்டா கூட நன்கு பழுத்திருந்தது. அப்ப திவ்ய தேசங்களா இருந்தா மரங்கூட பெருமாளை பிரிஞ்சு அழும், மரங்கூட அவரோட சேர்ந்தா சிரிக்கும். அதத்தான் ராமாயணத்திலேயும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. அதனாலதான் சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய். என்ன அழகான கோலத்துல சயனித்துக் கொண்டிருக்கிறீர். பெருமாள் தூங்கினா ரொம்ப அழகா இருக்குமா? நின்ன திருக்கோலத்தை விட, அமர்ந்த திருக்கோலத்தை விட சயன திருக்கோலம் பேர் அழகு. அந்த அழகு பல விதேசங்கள்ல சேவிக்கிறோம். இப்ப திருப்புளிமுடி போனா சயன திருக்கோலம், திருக்கோளூருக்கு போனா சயன திருக்கோலம், இந்த பக்கத்திலேயே இங்கெங்க சயன திருக்கோலத்தில் இருக்கார். திருப்புல்லாணி போனா தர்பசயன பெருமாள், அங்கேயும் பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்கார். ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய். நம்ம எல்லாம் தூங்கச்சே பார்க்கவே கூடாது. நம்ம தூங்கிட்டு இருக்கிறச்சே பார்த்தா ஒருவேளை இது கடைசி காலம் ஏதாவது வந்துடுதா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாளா இல்லையா, இப்படி மூச்சு இழுக்கிறதையும் உடம்பு தூக்கி போடுறதையும் பார்த்தா நாளை தாண்டுமான்னு தெரியலையே, அந்த மாதிரி இருப்போம். ஆனா பெருமாள் சயனிச்சிருக்கிறத பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாமா. சமயாபோதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகான்னு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். சீதை உட்கார்ந்து இருக்கா, சீதனுடைய மடியில ராமன் தலை வச்சு தூங்கிட்டு இருக்கார். இது சித்திரகூடத்துல மந்தாக்கினி நதிக்கரையில நடந்த சரித்திரம். அப்ப ரொம்ப அழகா ராமன் தூங்கிருந்தாராம். காக்கை வடிவத்தில் ஒரு அசுரன் வந்தான், சீதையினிடத்தே அபச்சாரப்பட்டான், அலகால் கொத்தினா ரத்தம் துளிக்கிறது. அப்ப ராமனை எழுப்பணும்னு சீதைக்கு தோன்றது. ஆனா எழுப்புறது பார்க்கச்சே அவர் சயனிச்சிருக்கிற அழக பார்த்துட்டு எழுப்பவே மனசு வரலையா, இருந்தாலும் எழுப்பினேன். சமயாபோதிதா, தூங்குற போதே என்ன ஸ்ரீமானா இருக்காரு தெரியுமோ, தூங்குற போது அழகு. ஆறு இப்ப முழிச்சிருக்கிறச்சே நன்னா இருக்கலாம், ஓடி ஆடச்சே நன்னா இருக்கலாம், தூங்கறச்சே இருப்பமானால் வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு செய்யங்கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். பரமன்னா தனக்கு நிகரற்றவர், தன்னை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லாதவன் பொருள். துயின்ற பரமன்னால் தூங்கிண்டே இருக்கிறச்சே கூட இவரை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னா. ஒரு சிங்கம் காட்டுல கொரட்ட விட்டு தூங்குறது, பக்கத்துல இருக்கிற மிருகம் எல்லாம் வந்துடுமா? சிங்கம் தூங்கிட்டு இருந்தாலும் சிங்கம் சிங்கம் இல்லையோ, அது அப்பவும் பாக்குறதுக்கு நன்னத்தானே இருக்க போறது. அத போல பெருமானும் ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய், உன்னுடைய அழகு வெளிப்படும்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாயே, கண்டேன் எம்மானே, இதோ பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பெருமான் கேட்கிறார், எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி நான் போய் சேவை சாதிக்கிறேனா இல்லையே, உமக்கு ஏதோ காட்டினேனோ இல்லையோ, அப்ப திருப்திப்படக்கூடாதுன்னால் முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கிறது, அப்புறம் அதை பத்தி தியானம் பண்றது, அதுக்கப்புறம் அதை பத்தி இடைவிடாம தியானம் பண்றது, அப்புறம் அதை பார்த்துடுறது. இந்த வரிசையில தான் எப்பவுமே நடக்கும். முதல்ல உன்னை தெரிஞ்சுப்போம், நினைப்போம், திரும்ப திரும்ப நினைப்போம், இடைவெளி இல்லாத நினைப்போம், இடையூறு இல்லாத நினைப்போம், பார்த்துருவோம். ஆனா ஆழ்வார் சொல்லுவது, இந்த மாதிரி மெது மெதுவாரெல்லாம் என்னால காத்துருக்க முடியாது, உடனே உன் அனுபவம் வேண்டும். அதனாலதான் கண்டேன் எம்மானே, எம்மானே உன்னை இந்த அழகான திருக்கோலத்தில் கண்டேன் என்ன நம்மாழ்வார் ஆறாம் உதனை அந்த சயன திருக்கோலத்தில் அனுபவித்தார். இந்த பத்து போஷரத்துக்கே முக்கியமா சொல்லணும்னால், களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கழகன் மத்தினேன் வளவாய் நேமிப்படையாய் குடந்த கிடந்த மாமாயா தளரா உடலம் என தாவி சரிந்து போகும்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசனியே. இன்னொரு அழகான போஷரம், களைவாய் துன்பம். தேவரீர் தான் அவருடைய துன்பத்தை போக்க வேண்டும். களையாதொழிவாய், ஒருவேளை நீ துன்பத்தை போக்க மாட்டேன்னு சொல்லிட்டியானா களைகன் மற்றிலேன், உன்னை தவிர வேறாரு எனக்கு காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை, தேவரீர் தான் ரட்சிக்க வேண்டும். நீர் இல்லேன்னு சொல்லிட்டீர்னால் வேற யார்ட்டியான ரட்சிப்பான்னு சொல்ல வேண்டாம். நம்ம பெருமாள்கிட்ட போய் நிக்கிறோம், ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான் முகன் தன்னோடு தேவரகோடு ஈர்படைத்தான் குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குருகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறே. இங்கேயும் நின்றுட்டு எங்கேயும் நிற்காதீங்கோன்னு ஆழ்வார் சொல்றார். போனோம், சேவித்தோம், பெருமாள் கண்டிப்பா நல்லது செய்வார். ஒருவேளை அவர் இப்படி சொன்னார்னு வச்சுங்க, நீ ரொம்ப நாளா இங்க காத்துட்டு இருக்கே, நான் இப்ப பண்றதா இல்ல, நீ வேணா இந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு தெய்வம் இருக்கு, கோவில் இருக்கு, வேணா போய் விசாரிச்சு பாரு, உனக்கு அதே தான் நல்லது பண்ணுமான்னு கேட்டு பாரு. ஆழ்வார் அப்பதான் பதறுகிறார், ஏன் எப்படி சொல்ற, நீ இன்னொருத்தரட்டெல்லாம் அனுப்பாதே, நடக்கவே நடக்காது. அடுத்து பெருமாள் சொல்லி பாக்குறார், சரி வேற யாரையும் நம்பாதே, உன்னை நீ நம்பு. யாரு இப்ப சொல்றது, ஊடகத்துல என்ன தெரியுமா சொல்றா, உன்னை மட்டும் கேள், பெரியோர்கள் சொன்னதை படிக்காதே, பெரியோர்கள் சொன்னதை கேட்கவே கேட்காது, பெற்றோர் சொன்னாங்கிறதுக்காக கேட்கவே கேட்காது, நன்னா எழுதி விடுற எல்லாரும். இப்போ நீங்க எல்லாம் நீயா சுயமா சிந்திக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் அவா சொன்னா இவா சொன்னாலும் கேட்காதீங்கன்னுட்டால், உடனே ஒருத்தர் வேடிக்கைய சொன்னார், அப்ப ஊடகத்துல எழுதுறவர் சொல்றதையும் கேட்க கூடாது இல்லையோ. அவர் என்ன சொல்றாரு, இப்போ யாரு சொன்னதையும் கேட்காதே, நீயே சிந்தி என்கிறார். ஆனா அப்படின்னு சொல்றவர் எழுதுறதையும் கேட்க கூடாது இல்லையா. இப்போ அவ என்ன எதிர்பார்க்கறா, நாங்க சொல்றத மட்டும் கேட்கணும், உங்க அப்பா அம்மா சொல்றத கேட்காதே, உங்க ஆச்சாரியன் சொல்றத கேட்காது, ஆனா நான் பத்திரிக்கை விற்கணும் இல்லையோ, எழுதுறதுக்கா என்ன வேணா எழுதிக்கலாம்னு சொல்ல வேண்டியதான். இப்போ அப்ப சொல்றார், களவாய் துன்பம், நீ தான் என்ன காப்பாற்றணும், ஒருவேளை நீ என்ன ரட்சிக்காத விட்டுட்டு அந்த ஊருக்கு போய் இந்த ஊருக்கு போன்னு சொன்னியானா, போமாட்டேன், என்ன யாரு ரட்சிக்க போறது இல்ல, வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம், நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ளினாலும் அதையும் ஒத்துக்க மாட்டேன், என் நான் செய்கிறேன் ஆரே கழகன், என்ன என் செய்கின்றாய், நீயே என்ன காப்பாற்றணும், இன்னொருத்தர் கையில காட்டிவிடக் கூடாது, நீயே நாளைக்கு பண்றேன்னு சொல்லாதே, எங்கிட்டையும் என்ன காட்டி கொடுத்துடாதே. அப்ப உன்னை தவிர உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன், களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கழகன் மற்றிலேன், நீ ரட்சிக்கலேன்னா எனக்கு வேற ரட்சகன் கிடையாது, வளைவாய் நேமி படையாய் குடந்த கிடந்த மாமாயா, வலது கையிலே சக்கரத்தை பிடித்தவனே, திருக்குடந்தையில சயனிச்சிருக்கிற அழகான அந்த ஆச்சரியமான அழகு படைத்தவரே, வளவாய் நேமிப்படையாய் குடந்த கிடந்த மாமாயா, தளரா உடலம் எனதாவி சரிந்து போம்போது. இது யாருக்குமே வரக்கூடிய பயம். நம்ம கடைசி காலம்னு ஒன்று வருமோ இல்லையோ, 80 இருங்கோ, 90 இருங்கோ, 99 இருங்கோ, 100 இருங்கோ, எதுவா இருந்தாலும் கடைசி காலம்னு வருமா வராதா, அப்ப அந்த படுக்கையில படுக்கணுமா இல்லையா, அப்ப உடம்பு உபாதைதான் படுத்திட்டு வச்சுக்க, நமக்கு ஒரு பயமா இருக்கும், ஒருவேளை அடுத்த பிறவி இதே மாதிரி எடுத்துருவோமோ, நம்மளும் ஏதோ ஆழ்வார்த்தனை இருக்கலாம் போனோம், உற்சவத்தெல்லாம் கலந்துட்டோம், ஆழ்வார் அநேகமா அடுத்த ஜென்மம் தரமாட்டார்னு தான் இருந்தோம், இருந்து கேட்டுருந்தோமே, இப்ப இந்த உடம்பு படுத்துற பாட்டை பார்த்தா திரும்ப இங்கேயானம் பிறந்துருவோமோ. ஒரு பெரிய மருத்துவர் இருந்தார், பணக்காரர், அவர் 6 ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருந்தார், ஒரு இடத்துல கூண்டு போனார், காமிச்சார், நான் அவர்கிட்ட கேட்டேன், கிளம்பறச்சே இவ்வளவு பெருசா இவ்வளவு நல்லதா கட்டி வச்சிருக்கிறே, ஒருவேளை உமக்கு கடைசி காலத்துலதான் வியாதி வந்ததுன்னா இங்கெல்லாம் ஒரு 6-6 மாசம் படுத்துட்டு உடம்ப சரிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக கட்டியிருக்கிறா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார், இது இத்தனையும் நான் தர்ம காரியத்தை கட்டிருக்கேன், ஏன் தெரியுமா, நான் ஒரு நாள் கூட படுத்துக்காத போனோம்ங்கிறதுக்காக கட்டியிருக்கேன். இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி எதுக்கு சுவாமி கட்டிருக்கீர்னா, நாம் படுத்துக்க கூடாது, இத்தனை பேருக்கு நல்லது பண்றமே, என்ன படுத்துக்காத கூட்டின்னு போயிட்டா தேவையில்லையா இல்லையோ. அப்ப தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது, இந்த ஆவி சரிந்து உடல் தளருமோ இல்லையோ, அப்ப நமக்கே ஒரு அவநம்பிக்கை வருமா, பெருமாள் என்ன பண்ணுவரோ, விட்டுடுறோமோ தெரியலையே, இப்போ இப்படியே இருக்கமே, இழுத்துட்டே இருப்போமா, எத்தனை மாசம் இருப்போமோ, நம்ம பொண்ணு பிள்ளை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கட்டத்துக்கு உட்படுத்தாது இருக்கிறது நல்லது. நீங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்களேன், கடைசியில மட்டும் படுத்துக்காத போயிடணும் சுவாமி, அது எப்பேற்பட்டவனு சொல்லுவா, என்ன தெம்பா இருக்கிறவனா இருக்கட்டும், கடைசியில மட்டும் படுத்துனுட்டா எதுக்கு, ஊருக்கும் பாரம், எனக்கும் பாரம், பிள்ளை பொண்ணுக்கும் பாரம். ஆனா பிள்ளை பொண்ணு கொஞ்சம் சொல்லுவா, உன்னை என்னமா நான் வச்சுன்னு செய்வேன் தெரியுமா, நீ படுத்துன்னு பார், அப்ப நான் செய்யறது எப்படி இருக்குன்னு, வாண்டவே வேண்டாம், நான் படுத்துக்கவும் வேண்டாம், பார்க்கவும் வேண்டாம், எதுக்கு உங்ககிட்ட இப்ப விஷப்பரீட்சை, 2 மாசம் 3 மாசம் நன்னா போகும், 4வது மாசமும் நம்ம படுத்துருந்தோம்னா படுத்துட்டு இருக்கிற கட்டிலுக்கு வெளியில ஜன்னல் இருக்கும், ஜன்னலுக்கு வெளியில வைத்தியரோட புள்ள பேசின்னு இருப்பான், இன்னும் எத்தனை நாள் தள்ளும் அப்படிங்கிறானோ இல்லையோ. அப்ப வைத்தியர் சொல்றார், உனக்கு ரொம்ப நாள் உங்க அப்பா கட்டம் கொடுக்க மாட்டார், கவலைப்படாதேங்கிறான், அப்படின்னு கிளம்பணும்னு அர்த்தம் தான். இப்போ அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு வர்றவாள்கிட்ட என்ன தெரியுமோ பேசுவா, நன்னா சரியா போகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டா, அது என்ன நல்லது நடக்கணுமோ அது நடங்குன்னு சொல்லட்டும்னு வா, இப்படின்னு என்ன கிளம்பட்டும்னு அர்த்தம், அதை சொல்றத கொஞ்சம் அப்படி பூசி மொழிக்கு சொல்லணுமோ இல்லையோ. இப்போ அதான் தளரா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது இழையாது, அந்த சமயத்துல மனசெங்கியான கிளேசப்பட்டுடாமல் தளர்ந்து போயிடாமல் கெட்டியா உன் திருவடிகளை பற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடு. தளரா உடலம் என தாவி சரிந்து போம்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசனியே, இசைவித்து என்ன உன் தாளினக்கீடிருத்து மம்மானே. அசைவில் அமரர் தலவத் தலவா ஆதி பெருமூர்த்தி, திசைகள் வீசும் திருமாமணிகள் சேழும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரக கிடந்தாய் காணவாராயே. கடைசி பாட்டு சொல்லி முடிச்சுடுறேன். வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய், தீரா வினகள் என்னை தீர திருக்குடந்த ஊராய், உனக்காட்பட்டும் அடியே நின்ன உழல்வேனோ. தேவரீர் திருவடிகளை பற்றின பிற்பாடும் நாம் மறுபடியும் சம்சாரத்தில் பிறப்பது கூடாது. பகவானை பற்றினோம், அடுத்த பிறவி இல்லை என்று தானே இருக்க வேண்டும். அதனால தேவரீர் அப்படி வந்து அடியன் அனுகிரகிக்க வேண்டாமோ. திருக்குடந்த ஊராய் உனக்காட்பட்டும் வாரா அருவாய், உருவத்தோடும் வருகிறீர் அருவத்தோடும் வருகிறீர், வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய், தீரா வினகள் தீர என்ன ஆண்டாய், திருக்குடந்தை ஊராய் உனக்காட்பட்டும். பெருமான் திருவடிகள்ல சரணாகதி அனுட்டித்தார், அப்புறம் கட்டப்பட்டார் என்று ஒன்று கிடையவே கிடையாது. என்ன நீதானே கீதையில சொன்னேன், சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜ, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசகா, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே. நீ சொன்னாயே, நீ சோகப்படாதேன்னு சொன்னப்பற நான் படலாமா? இப்ப பெருமாள் கீதையிலே நீ சோகப்படாதே துன்பப்படாதேன்னு சொல்றார். நான் மேல மேல என் வாழ்க்கையை நினைச்சு துன்பப்பட்டேன்னு வச்சுங்க. இப்ப இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கமே, அவாவா நம்ம வாழ்க்கையில துன்பமே கிடையாதுன்னு இருக்கு. ஆனா படலாமான்னு கேட்டால் கண்ணன் ஆணித்தரமா படக்கூடாதுங்கிறார். மா சுஷா துன்பப்படாதே, நீ சரணாகதிங்கிறத பண்ணுட்டியானால் பண்ணின பிற்பாடும் துன்பப்பட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப கண்ணனுடைய பெருமையில் நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடும். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த கண்ணன் துன்பப்படாதேங்கிறார். இப்ப நமக்கே கூட ராணுவம் வருது, என்னமோ பயந்துட்டே இருக்கும், தீவிரவாதிகள்லாம் வந்துருவாளாம் என்னாடுமோன்னு நடுக்கிட்டு இருந்தேன். 100 பேர் ராணுவ வீரர்கள் வந்தா சொத்தி என்கிட்ட உட்காண்டா, சாமி கொஞ்சம் பெசாம வரும், இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சு 100 பேர் உட்காந்துருக்க முடியும் நாள். அதுக்கப்புறம் நடுக்கிட்டே இருந்தேன்னா அவனே அடிச்சிருவான். என்ன வேற யாரும் வெளியிலேருந்து வரவே அடிக்கவே வேண்டாம். இப்போ மெனக்கிட்ட சொல்லிண்டே இருக்கேன் பயப்படாதேன்னுட்டு, என்ன பார்த்துட்டும் பயப்படுறியான்னு ராணுவமே நம்மளை அடிச்சாலும் அடிச்சிரும். அத போல இப்ப பெருமாள் சொல்றார், நான் பயப்படாதே சோகப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நீ நடுக்கிட்டே இருந்தியண்ணா, தப்பு இல்லையாது. அதனால மாசுச்சகான்னு கண்ணன் சொல்லிட்டாருனால் சோகப்படக்கூடாது, சோகம் இருக்கணும். எப்படி மோட்சத்துக்கு போவோமோ எப்படி மோட்சத்துக்கு போவோமோங்கிற கவலை இருக்கணும். அது இருந்தா தான் சரணாகதிக்கே வருவோம். சரணாகதி பண்ணின பிற்பாடு அந்த கவலை போயிடணும். இனிமே நமக்கு கவலை இல்லை. பகவான் நின்று ஆதிப்பிரான் நிற்க, அவர் நின்றுட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை? இப்போ மலிந்து சென்னல் கவரி வீசும் பொலிந்து நின்ன பிரான் கண்டீர், ஒன்னும் பொய்யில்லை. அப்ப பெருமான் நின்று இருக்கா, ரட்சிக்க போறது உறுதி. உன் திருவடிகளை பற்றியும் இன்னொரு இடத்துல எனக்கு கட்டம் வரவே கூடாது. என் ஆழ்வார் அமுதனிடத்திலே பிரார்த்தித்தது ஆச்சரியமான இந்த அஞ்சாம்பத்தில் இருக்கிற போஷரம். இன்னைக்கு அஞ்சாம் உற்சவமா அஞ்சாம்பத்து சாத்துமுறை சேவா காலம் நடந்ததுனாலே இன்னைக்கு இந்த தலைப்பை போட்டிருக்கார்கள் சபையார். மேன்மேலும் வருஷா வருஷம் எல்லாரையும் வரவழைச்சு நன்னா எல்லார்ட்டையும் நல்ல வார்த்தைகள் கேட்கணும்னு முயற்சி எடுத்துருக்கா ஆதிநாதவர்கள் கூட இருக்கக்கூடியவர். எல்லாருக்கும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பூர்ணமா இருக்கட்டும்னு வேண்டிக் கொண்டு, உங்களிடத்திலேயும் ராமானுஜர் 1000 20-20 ரூபாய்க்கு நிறைய சிடிக்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். 20 ரூபா தான் ஒரு சிடி. ராமானுஜன் உத்தந்தாதி அர்த்தம் முழுக்க ஒன்றுல சொல்லியிருக்கேன். அது மாதிரி ராமானுஜன் உத்தந்தாதி சேவா கால முறையில போட்டிருக்கோம். நித்தியானுசந்தானம் முழுக்க போட்டிருக்கோம். அப்படின்னா திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, திருப்பல்லாண்டு, கணிஞ்சிருத்தாம், அமல்நாதிபிரான், அதனுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே ஒவ்வொன்னு 24 மணி நேரம் ஓடக்கூடிய சிடி. ஆனா 24 மணி நேரம் ரூபாய் வெறும் 20. என்ன எல்லாரும் அதை கேட்டு பயன்பெறணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம், வச்சிருக்கோம். வேணுங்கிறவா பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து நவதிருப்பதி எம்பெருமான்கள் கருட சேவை நடக்க இருக்கிறது. அவசியம் சேவித்து பகவத் அனுகிரகத்தை பெறுவோம். ஸ்ரீமதி ரம்மஜாமாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனைய பூயார் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம்னு சொல்லி அமைகிறேன்.